The following is a class on the Bhagavad Gita as it is, 4th chapter, text 19 through 22, given by His Divine Grace A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded in July of 1966 in New York.
Penvarum Bhagavad Gita Unmayuravil, 4th Adhyayam, 19th Mudal, 22th Shlokam Varai, Upanyasam Valangiyavar, தேவேத்தரு அ ச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் 1966 வருடம் ஆகஸ்ட் 8 தேதி நியூயார்க் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
சர்வே சமாரம்பா காம சங்கல்ப புர்ஜிதா ஜானாக்னி தக்த கர்மாணா தமாஹு பண்டிதன் புதா சத்யா கர்ம ஃபலா சங்கம் நித்த சிரித்த நிராசிரய கர்மணி அபிப்ரவித்தோபி நைவா கிஞ்சி கரோதி ச. நவ் ஹவ் ஒன் கேன் வொர்க் விதவுட் எனி லஸ்ட், திஸ் ப்ராசஸ் இஸ் பீங் டிஸ்கிரைப்ட் பை ஸ்ரீ கிருஷ்ணா.
இப்போ எந்த காமமும் இல்லாம எப்படி ஒருத்தர் செயல்படுறதுன்றதுக்கான வழிமுறைய கிருஷ்ணரால அர்ஜுனன் இடத்துல விளக்கப்பட்டிருக்கு.
இன் அவர் லாஸ்ட் மீட்டிங் வி ஹேவ் டிஸ்கஸ்ட் தி ப்ரீவியஸ் வர்ஸ் தட் வி ஹேவ் டு வி மே பிகின் எனி கார்ஜியஸ் டாஸ்க் இட் டசன்ட் மேட்டர் but we have to work in Krishna consciousness, not for sense gratification.
நம்முடைய கடந்த நிகழ்ச்சியில் இதுக்கு முந்தைய ஸ்லோகத்தை பற்றி விவாதித்தோம். அதாவது நம்ம ஏதாவது ஒரு மிகப்பெரிய செயல்களை தொடங்கலாம், அது முக்கியமல்ல, ஆனால் அந்த செயலானது கிருஷ்ண உணர்வில் இருக்கணும், நம்முடைய புலன் திருப்திக்காக இருக்கக்கூடாதுன்றது. அது
that will make us free from the interaction of the activity.
அது நம்மளை இந்த செயல்களுடைய பாதிப்பிலிருந்து விடுவிக்கும்.
So long we are attached to work for sense gratification, so long we shall be under the obligation of reaction.
எவ்வளவு காலத்துக்கு புலன் இன்பத்துக்கான செயல்களில் நம்ம பற்றோடு இருக்கமோ அவ்வளவு காலத்துக்கு விளைவுகளை ஏற்றுக்கொள்றது என்ற கடமைக்கும் உட்பட்டவர்களாயிடும்.
Now, if we want to get out of the reaction of material activity, then this is the formula given by Sri Krishna.
பௌதிக செயல்களுடைய விளைவுகளிலிருந்து நீங்க விடுபடணும் அப்படின்னா அதுக்கான சூத்திரம் கிருஷ்ணரால் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. காம சங்கல்ப விவர்ஜிதாக,
காம மீன்ஸ் ஒன் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன். ஐ வாண்ட் டு டூ திஸ் திங் ஃபார் மை சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன்.
காமன்றது ஒருத்தருடைய புலன் இன்பம். இப்போ நான் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா அது என்னுடைய புலன் திருப்திக்காக,
தட் இஸ் மெட்டீரியல்,
அது பௌதிகவாதம்.
பட் இஃப் ஐ வாண்ட் டு டூ சம்திங் விச் வில் பி சாட்டிஸ்ஃபேக்டரி, விச் வில் பி சாட்டிஸ்ஃபேக்ஷன் டு கிருஷ்ணா, தட் இஸ் கிருஷ்ணா கான்ஷியஸ்.
ஆனால் இப்போ நான் ஏதாவது செய்யணும் அது கிருஷ்ணருடைய திருப்திக்காக இருக்கும் அப்படின்னா அது கிருஷ்ண உணர்வு.
This very simple thing we are discussing in a different way, and this Krishna consciousness is attained by Jnanagni Dagdha Karmana.
இது மிக எளிமையான விஷயம். நம்ம வெவ்வேறு விதத்தில் அதை விவாதிச்சுட்டு இருக்கோம். இந்த கிருஷ்ண உணர்வுன்றது ஞானாக்னி தக்த கர்மானாம் அதால அடையப்படுது.
ஜஸ்ட் லைக் இட் இஸ் ஃபயர் burns everything. Similarly, when we act in Krishna consciousness, after attainment of full knowledge of Krishna consciousness, then just like fire burns everything, similarly, the reaction of our activities will be burned.
நாம கிருஷ்ண உணர்வுல செயல்படும் போது எப்போ கிருஷ்ண உணர்வு ஞானத்தை முழுமையா நம்ம அடைறோமோ அப்போ எப்படி நெருப்பு எல்லாத்தையும் எரிச்சிடுதோ அது மாதிரி நமது செயல்களின் விளைவுகள் எல்லாம் எரிக்கப்பட்டுவிடும்.
ஜானாக்னி தப்த கர்மான் this verse we have already discussed, and the next verse is further explanation of this verse.
இந்த ஸ்லோகம் ஏற்கனவே நம்ம விவாதிச்சது. அடுத்த ஸ்லோகத்துல இந்த ஸ்லோகத்துக்கான மேலும் விளக்கம் கொடுக்கப்படுது. தக்த்வா கர்ம பலா சங்கம் நித்ய திருப்தோ நிராசிரயா.
Whatever we do, we deserve some fruit out of it.
நம்ம எதை செய்தாலும் அதுல சில பலனை நம்ம விரும்புறோம்.
Anything we do, we expect some result out of it.
எதை நம்ம செய்தாலும் அதுல இருந்து பலனை எதிர்பார்க்கிறோம்.
Sometimes the result may be bad, or sometimes the result may be very good.
சில சமயத்துல பலனானது மோசமானதா இருக்கலாம், சில சமயத்துல பலனானது நல்லதா இருக்கலாம்.
But a person in Krishna consciousness should not be attached either to the good result or bad result.
ஆனால் கிருஷ்ண உணர்வுல இருக்கக்கூடிய ஒரு நபர் நல்ல விளைவோ அல்லது கெட்ட விளைவோ அதுல பற்றோடு இருக்கக்கூடாது.
Because even if I want good result, that is my attachment.
ஏன்னா நான் நல்ல பலனை விரும்பினாலும் கூட அது என்னுடைய பற்று.
And of course, if there is bad result, we haven't got any attachment, but sometimes we lament. That is our attachment.
உறுதியா கெட்ட விளைவுகள் வரும்போது நம்ம அது மேல பற்று வளர்த்துக்கிறது இல்லை, ஆனா நம்ம வருத்தப்படுறோம், அதுதான் நம்முடைய பற்று.
That is our attachment. So one has to transcend both from the good result and the bad result. How it can be done?
அதனால நல்ல விளைவுகள் கெட்ட விளைவுகள் இவைகள்ல இருந்து ஒருத்தர் மேம்பட்டு வரணும். எப்படி அதை ஒருத்தரால் செய்ய முடியும்?
It can be done. Just like if you are working on account of some big firm. Suppose you are a salesman.
உதாரணத்துக்கு நீங்க ஒரு பெரிய நிறுவனத்துக்காக வேலை பார்க்கறீங்க, நீங்க ஒரு விற்பனையாளரா இருக்கீங்க.
You are working on behalf of that big firm.
அந்த பெரிய நிறுவனத்துக்காக நீங்க வேலை பார்க்கறீங்க.
Now suppose if you make $1 million profit, you have no attachment for that.
இப்போ அதனால நீங்க $1 million லாபம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அது மீதான பற்று உங்களுக்கு கிடையாது.
Because you know that this profit goes to the proprietor.
ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த லாபம் உரிமையாளருக்கு போய் சேருது.
You have no attachment.
உங்களுக்கு பற்று கிடையாது.
Similarly, if there is some loss, you also know that I have nothing to do with the loss. It goes to the proprietor.
அதே மாதிரி நஷ்டம் வந்தாலும் இந்த நஷ்டத்தோட எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த நஷ்டமும் உரிமையாளருக்கு தான்.
Similarly, if we work on account of Krishna, then I shall be able to give up the attachment for the result of the work.
அதே மாதிரி கிருஷ்ணருக்காக நான் செயல்பட்டேன் அப்படின்னா அப்போ இந்த செயல்களுடைய பலன்கள் மீது இருக்கக்கூடிய பற்றுதலை என்னால விட முடியும்.
சத்தா கர்ம பலா சங்கம் நித்தா திருப்தா நிராசிரய. நித்தா திருப்தா, ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபைட்.
நித்யா திருப்தா, எப்பொழுதும் திருப்தி அடையிறது.
either there is good result or there is bad result. It doesn't matter. I shall remain satisfied in the sense that I am working under the direction of Krishna.
நல்ல விளைவோ கெட்ட விளைவோ அதை பற்றி கவலை இல்லை. நான் திருப்தியோடு இருக்கணும். எப்படின்னா நான் கிருஷ்ணருடைய வழிகாட்டுதலின் பேரில்
செயல்படுறேன்.
அதனால் அதனுடைய பலனை பற்றி சிந்திக்கிறதுக்கு எனக்கு அவசியம்
இல்லை.
கர்மண்யவாதிகாரஸ்து மாஃபலேஷு கதாசன.
Just like Arjuna did not like to fight with his relatives, with his grandfather, but because Krishna wanted it, he fought and he was satisfied.
அர்ஜுனனு கூட அவனுடைய உறவினர்கள், அவனுடைய பாட்டனார் அவர்களோட சண்டையிடுறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. ஆனா கிருஷ்ணர் விரும்பினதால அவன் சண்டை போட்டான், அவன் திருப்தி அடைஞ்சான்.
பிகாஸ் தி பிரின்சிபல் வாஸ் தட் கிருஷ்ணா வாண்ட்ஸ் இட் அண்ட் கிருஷ்ணா இஸ் சாட்டிஸ்ஃபைட். ஆல்தோ ஐ டு நாட் லைக் டு ஃபைட் பட் கிருஷ்ணா இஸ் சாட்டிஸ்ஃபைட், தேர்ஃபோர் ஐ ஹேவ் டு ஃபைட்.
ஏன்னா கொள்கை என்னன்னா கிருஷ்ணருக்கு விருப்பம் இருக்கு, கிருஷ்ணர் திருப்தி அடைகிறார். எனக்கு சண்டை போறதுக்கு விருப்பம் இல்லைன்னாலும் கூட கிருஷ்ணர் திருப்தி அடைகிறார், அதனால நான் சண்டை போடணும்.
This is Krishna consciousness.
இதுதான் கிருஷ்ண உணர்வு.
நித்யா திருப்தா, he is not dissatisfied.
நித்யா திருப்தா, அவன் அதிருப்தி அடையல.
I have to fight against my relatives, my grandfather, my teacher.
ஓ, என்னுடைய உறவினர்கள், என்னுடைய பாட்டனார், என்னுடைய ஆசிரியருக்கு எதிராக நான் சண்டைப்பட வேண்டியிருக்கேன்.
நிராசா. நிராசா means he is not under the obligation of any good result.
நிராஸ்ரயா. நிராஸ்ரயா அப்படின்னா செயல்களோட நல்ல விளைவுக்கோ அல்லது கெட்ட விளைவுக்கோ கீழ்ப்படைந்தவன் அல்ல.
In this way, if we engage ourselves in any activity,
இவ்விதத்துல நம்மள ஏதாவது ஒரு செயல நம்ம ஈடுபடுத்தி கொள்றோம்னா
கர்மணி அபிப்ரவிஷ்டோபி. If one is engaged in such a spirit of neutrality, simply for the satisfaction of Krishna.
கர்மணி அபி பிரவிருத்தோபி. ஒருத்தர் இப்படிப்பட்ட ஒரு சமநிலையான உணர்வுல ஈடுபட்டிருக்கார் அப்படின்னா வெறுமனே கிருஷ்ணருடைய திருப்திக்காக மட்டுமே.
Then the result will be கர்மணி அபி பிரவிருத்தோபி. Although he is engaged in every sort of work, naiva kinchit karoti sa.
பிறகு அதனுடைய விளைவு எப்படி இருக்குன்னா கர்மணி அபி பிரவர்த்தி, அவன் எல்லா வகையான செயல்களில் ஈடுபட்டிருந்தாலுமே கூட நைவ கிஞ்சித் கரோ திசா, அவன் அந்த செயல்களில் இருந்து விடுபட்டவனா
இருப்பான்.
அவன் அந்த செயலோட விளைவு அல்லது பலனில் இருந்து விடுபட்டவனா இருப்பான்.
This is the process that we have simply to act in Krishna consciousness and by doing so, the reaction of such work will not affect you.
Anala, idha valimurai. Nama veramane Krishna unaruvile eedupadanum. Adha seiyradhala appadipatta seyaloda vilaivu enna baadhikkadhu.
நிராசி ஜதசித்தாத்மா தத்த சர்வ பரிக்ரஹ சாரிதாம் கேவலம் கர்ம குர்மன் நாப்னதி கில்மிஷம். கில்மிஷம், கில்மிஷம் மீன்ஸ் சீன்.
கில்பிஷம், கில்பிஷம் அப்படின்னா பாவம்.
We are materially so much entangled that even if we do not want to commit any sin,
endalavukku bhautigama nama chikkondirukkomna nama endha paavame seiya virumbalennalum
consciously or unconsciously we are obliged to commit some sort of sin.
Therindho theriyamalo nama சில வகையான பாவங்களை செய்தாக வேண்டியதா இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நம்ம இருக்கோம்.
ஃபார் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் லைக் அனிமல் கீலிங், அனிமல் கீலிங் அகார்டிங் டு புத்திஸ்ட் பிலாசபி.
உதாரணத்துக்கு மிருகங்களை கொல்றது, புத்த தத்துவத்தின்படி மிருகங்களை கொல்றதுன்றது.
ஆர் ஈவன் அகார்டிங் டு ஹிந்து பிலாசபி, அனிமல் கீலிங் இஸ் எ சார்ட் ஆஃப் சீன்.
அல்லது இந்துக்களுடைய தத்துவத்தின்படி கூட மிருகங்களை கொல்றதுன்றது ஒரு வகையான பாவம்.
சப்போஸ் ஐ ஆம் நாட் இன்க்ளைன் டு கில் அனிமல்ஸ், ஆர் ஐ டு நாட் கில் அனிமல்ஸ், ஐ அவாய்ட் இட்.
இப்போ மிருகங்களை கொல்றதுல எனக்கு விருப்பம் இல்லை, அல்லது நான் மிருகங்களை கொல்றதில்ல, அதை தவிர்க்கிறேன்.
பட் இன்டென்ஷனலி sometimes we have to kill animals. How is that?
ஆனாலும் தெரிந்தோ தெரியாமலோ சில சமயத்துல நாம மிருகங்களை கொல்ல வேண்டி இருக்கு. எப்படி அது?
Now suppose we are walking on the street, there are many ants who are being killed by the pressure of our leg.
இப்ப நாம வீதியில நடந்து போறோம் அப்படினா நிறைய எறும்புகள் இருக்கு, நம்ம காலோட பாரம் தாங்காம நிறைய இறந்து போகுது.
Unintentional.
நமக்கு தெரியாமையே.
சப்போஸ் ஹியர் we have got gas oven, and in India they have got ordinary country oven, and that is washed daily, and sometimes in the oven some small germs and flies they take shelter.
இப்போ உங்களுக்கெல்லாம் இங்க கேஸ் அடுப்பு இருக்கு, ஆனா இந்தியாவில் அங்க இன்னும் அந்த நாட்டு அடுப்பு தான் தினசரி அதை உபயோகப்படுத்துறாங்க. சில சமயத்தில் அந்த அடுப்புக்குள்ள சின்ன சின்ன கிருமிகள் அல்லது பூச்சிகள்லாம் இருந்துட்டு இருக்கும்.
But when you fire the oven, they die. So that is intention.
ஆனா அந்த அடுப்புல நெருப்பு பற்ற வைக்கும் போது அந்த பூச்சிகள் கிருமிகள்லாம் இறந்து போயிடுது. அது நமக்கு தெரியாம நடக்கிறது.
Sometimes you keep the jug of water and underneath the jug of water there are many small germs and flies that take shelter, but when you take the jug they are killed.
சில சமயத்துல ஒரு ஜக்கு தண்ணி நாம எடுப்போம், அந்த ஜக்கு தண்ணிக்கு கீழே சில கிருமிகள் அல்லது பூச்சிகள் இருக்கலாம், அது கொல்லப்படுது.
In this way there are so many processes, unintentionally or intentionally we have to kill.
இந்த விதத்துல பல வழிமுறைகள் இருக்கு, தெரிந்தோ தெரியாமலோ நம்ம கொல்ல வேண்டி இருக்கு.
But they are taken into account, they are also seen according to strict Vedic literature. If you kill even a bug, you are sinful.
ஆனால் அவைகளும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுது. நீங்க கண்டிப்பான இந்த வேத இலக்கியங்களின் படி பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சின்ன பூச்சை கொன்னா கூட நீங்க பாவிதான். ஒரு பூச்சியை கூட நீங்க கொல்லக்கூடாது. இதெல்லாம் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இத எல்லாத்தையும் எப்படி தவிர்க்கிறது? எப்படி நம்ம தவிர்க்கலாம்? அதுதான் வித்தியாசம். நான் கொல்றதுக்கு விரும்பல, ஆனா சில சமயத்துல நமக்கு தெரியாமலேயே கொல்லப்படுது.
Therefore, according to Vedic literature, there are five kinds of yoga performed to get oneself free from this unintentional killing of animals.
அதனாலதான் வேத இலக்கியங்களின்படி விருப்பம் இல்லாம இந்த மாதிரி மிருகங்களை கொல்றத விளைவுகள்ல இருந்து தன்னை விடுவித்துக் கொள்றதுக்காக ஐந்து வகையான யஜ்ஞங்கள் செய்ய சொல்லி பரிந்துரைக்கப்படுது.
நாம் ஹியர் கிருஷ்ணர் சேஸ் த சரீரம் கேவலம் கர்ம குர்பன் அபி கிருபன் நாப்னோதி கில்மிஷம். இஃப் யூ மேக் யுவர் பிரின்சிபிள் ஆஃப் லைஃப் தட் ஐ ஹாவ் டு வர்க் சிம்பிளி ஃபார் மெயின்டெய்னிங் அண்ட் மை பாடி அண்ட் சோல் டுகெதர்.
என்னோட உடலையும் ஆத்மாவையும் ஒன்றா வைத்து கொள்றதுக்காக மட்டும்தான் நான் செயல்பட வேண்டியிருக்கு அப்படின்ற அந்த கொள்கையை நீங்க
உருவாக்கிக்கிட்டீங்கன்னா
உடல் நான் செயல்படுத்த வேண்டி இருக்கிறதால நான் என்ன புரிஞ்சிட்டு இருக்கேன், இந்த கிருஷ்ண உணர்வு இந்த உடல் இல்லாமல் நான் எப்படி இதை புரிந்து கொள்ள முடியும், இந்த கிருஷ்ண உணர்வை நான் வளர்க்க முடியும்?
ஸோ மை பாடி மஸ்ட் பி மெயின்டெயின் அண்ட் இஃப் ஐ வாண்ட் டு மெயின்டெயின் மை பாடி இன்டென்ஷனலி ஆர் அன்இன்டென்ஷனலி ஐ ஹேவ் டு கமிட் சோ மெனி திங்.
அதனால தான் என்னுடைய உடலை பராமரிக்கப்பட்டாகணும். ஸோ இப்போ என்னுடைய உடலை பராமரிக்கணும் அப்படின்னா விரும்பியோ விரும்பாமலோ நான் பல வகையான பாவங்களை செய்ய வேண்டியிருக்கு.
Take for example, those who are vegetarians, they may think that we are not killing animals. No, they are also committing sins. Because vegetables, they have also got life.
இப்போ உதாரணத்துக்கு சைவ உணவு மட்டும் சாப்பிட்றவங்களை எடுத்துட்டிங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம மிருகங்களை கொல்றது இல்லைன்னு. அப்படி இல்லை, அவர்களும் கூட பாவம் செய்கிறாங்க. ஏன்னா காய்கறிகளுக்கும் கூட உயிர் இருக்கு.
The nature's law is that to keep up your body, you have to kill another body.
இயற்கையோட சட்டமே என்னன்னா உங்களுடைய உடலை பராமரிக்கிறதுக்காக நீங்க வேறொரு உடலை கொல்ல வேண்டி இருக்கு.
Never mind it is vegetable or I mean to say animal or some fish or something else. Okay. ஜீவ ஜீவஸ்த ஜீவனம்.
அது காய்கறியா இருக்கலாம் அல்லது மிருகமா இருக்கலாம் அல்லது ஒரு மீனா இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது இருக்கலாம். ஜீவோ ஜீவஸ்த ஜீவனம்.
One living entity is the I mean subsistence. Life-giving subsistence for another living being. That is the nature's law.
ஒரு உயிர் வாழி மற்றொரு உயிர் வாழி வாழ்றதுக்கு வாழ்வாதாரமா இருக்கு, அதான் இயற்கையோட சட்டம்.
In fact, ahastani sahastana. Everything has been very nicely discussed in Vedic literature. They have discussed all the points.
நீங்க பார்க்கலாம், அகஸ்தானி சகஸ்தானம் எல்லாமே வேத இலக்கியங்களில் மிக அழகாக விவரிக்கப்பட்டிருக்கு. அங்கே எல்லா கருத்துக்களுமே விவாதிக்கப்பட்டிருக்கு.
அகஸ்தானி சகஸ்தானம் those who have got hands, they are eating and it's living entities who have no hands. That means we are human being, we have got hands and we are eating animals.
அகஸ்தானி சகஸ்தானாம், கைகள் இருக்கக்கூடிய உயிர்வாளிகள் கைகள் இல்லாத உயிர்வாளிகளை உண்ணுறாங்க. அப்படின்னா இப்போ மனிதர்களான நமக்கு கைகள் இருக்கு, நம்ம மிருகங்களை சாப்பிட்றோம், அவைகளுக்கு கைகள் கிடையாது. அவைகளுக்கு கால்கள் மட்டும்தான் இருக்கு, கைகள் இல்லை.
Those who have got hands, they are eating the animals which have no hands.
அதனால சகஸ்தானா மகஸ்தானி, யாருக்கு கைகள் இருக்கோ அவர்கள் கைகள் இல்லாத மிருகங்களை சாப்பிட்றாங்க.
And apadani chatuspadam, those who have no legs, they are being eaten by the four-legged. That's like the cow eating grass. So grass cannot move, it has life. But it cannot move.
மேலும் அபதானி சதுஷ்பதாம், கால்கள் இல்லாத உயிர்வாளிகளை நான்கு கால் உயிர்வாளிகள் உண்ணுது. இப்போ பசுக்கள்லாம் புல்லு சாப்பிடுது, புற்கள் வந்து நகர்றது கிடையாது, அதுக்கு உயிர் இருக்கு ஆனா அதால நகர முடியாது.
By just like we find lizard, In your country you don't find lizards. In India we have got many lizards in the world. They are eating small ants.
மேலும் பலவீனமான உயிர் வாழிகளை பலமானவர்கள் சாப்பிட்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு பள்ளி இருக்குது, உங்கள் நாட்டில் பள்ளிகள் கிடையாது, எங்கள் நாட்டில் சுவரில் வந்து நிறைய பள்ளிகள் இருக்கும், அந்த பள்ளிகள் சின்ன எறும்புகளை சாப்பிடும். பாம்புகளோட சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன பாம்புகளை பெரிய பாம்புகள் சாப்பிடும்.
Similarly, in sea water also, you'll find small fishes are being eaten by the big fishes.
அதே மாதிரி கடல் நீர்லையும் நீங்க பார்க்கலாம், பெரிய மீன்கள்லாம் சின்ன மீன்களை சாப்பிடும்.
And the same law is applicable in human society. A big nation is trying to swallow up a small nation. You see? This is going on. This is nature's law.
அதே சட்டம் மனித சமுதாயத்துக்கும் பொருந்தும். ஒரு பெரிய நாடு இருக்குன்னா அது சின்ன நாடுகளை விழுங்குறதுக்கு பார்க்குது. இதான் நடந்துட்டு இருக்கு. இது இயற்கையோட சட்டம்.
Nature's law. You cannot avoid it. But there are those who are Krishna conscious.
இயற்கையோட சட்டத்தை உங்களால தவிர்க்க முடியாது. ஆனா யாரெல்லாம் கிருஷ்ண உணர்வுல இருக்காங்களோ,
It is said that sariram kevalam karma kurban naapnati na kilimsha. Those who are in Krishna consciousness, they are not entangled in these sinful acts.
என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கிருஷ்ண உணர்வுல இருக்கக்கூடியவர்கள் இந்த பாவ செயல்களால சிக்கல் வர்றது கிடையாது.
How? They are also maintaining their body.
எப்படி? அவங்களும் தானே உடலை பராமரிக்கிறாங்க.
So, when they are maintaining their body, they have to commit sins, they have to eat other animals or vegetables, never mind. So how they are not committing sins?
அவங்க உடலை பராமரிக்கிறாங்க அப்படின்னா, அப்போ அவங்க காய்கறிகளை சாப்பிடணும் அல்லது வேற மிருகங்களை சாப்பிடணும், அது ஏதோ ஒன்று சாப்பிட்றாங்க, அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க பாவம் செய்யறது இல்லை?
These are very intelligent questions.
இது ரொம்ப புத்திசாலித்தனமான கேள்வி.
That there is Krishna consciousness, a devotee of Lord Krishna, he does not eat anything which is not offered to Krishna.
அங்க கிருஷ்ண உணர்வு இருக்கு. பகவான் கிருஷ்ணருடைய ஒரு பக்தன்னா அவன் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்காத எதையும் சாப்பிட்றது கிடையாது.
Just like you take the remnants of your master, just the servant takes the remnants of after the master eats.
உதாரணத்துக்கு நீங்க உங்க எஜமானருடைய மீதத்தை சாப்பிட்றீங்க. ஒரு சேவகனானவன் எஜமானர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த மீதத்தை அவன் சாப்பிட்றான்.
In India, the process is the husband and wife, the husband eats, the remnants are taken by the wife.
இந்தியாவில் வழிமுறை என்னன்னா, கணவன் மனைவி இடையில கணவன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த மீதத்தை மனைவி சாப்பிடுவாங்க.
The wife does not eat along with the husband. That is the old system, now it is being changed.
மனைவி கணவனோடு சேர்ந்து சாப்பிட்றது கிடையாது. பழைய முறை அந்த மாதிரி, இப்ப எல்லாம் மாறிட்டு இருக்கு.
The husband and wife, they do not. The husband is supplied by the wife all kinds of good dishes, and when the husband is satisfied, some food stuff is left, and that is taken by the wife.
கணவனுக்கு எல்லா நல்ல உணவு பதார்த்தங்களையும் பரிமாறுறதே மனைவிதான். ஆனா கணவன் வந்து திருப்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் மனைவி என்ன மீதம் இருக்கோ அதை தான் அவங்க சாப்பிடுவாங்க.
Similarly, a devotee of Krishna, he does not take anything, does not accept anything which is not offered to Krishna.
அதே மாதிரி கிருஷ்ண பக்தரானவன் எதுவுமே கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்காத எதையும் அவன் சாப்பிட்றது கிடையாது.
This is the process. Because his life is full of Krishna consciousness.
இதுதான் வழிமுறை. ஏன்னா அவனுடைய வாழ்க்கை முழுக்க கிருஷ்ண உணர்வா இருக்கு.
And Krishna says in the Bhagavad Gita, he'll find.
மேலும் கிருஷ்ணர் பகவத் கீதையில சொல்றார், அதை நீங்க பார்க்கலாம்.
Suppose if you want to take things which has been eaten by Krishna, then you have to ask Krishna, what do you desire to eat, sir?
கிருஷ்ணரால் சாப்பிடப்பட்ட உணவை நீங்கள் சாப்பிடணும்னு நினைச்சிங்கன்னா அப்போது நீங்கள் கிருஷ்ணர்கிட்ட கேட்கணும் நீங்கள் என்ன சாப்பிட விரும்புறீங்கன்னு.
சப்போஸ் இஃப் யூ வாண்ட் மீ டு ஃபீட் கிவ் மீ சம் ஃபுட் ஸ்டாஃப் நேச்சுரலி யூ ஆஸ்க் மீ சாமிஜி வாட் சார்ட் ஆஃப் ஃபுட் ஸ்டாஃப் யூ லைக்.
இப்போ எனக்கு நீங்கள் ஏதாவது உணவு கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா இயற்கையாகவே நீங்கள் கேட்பீங்க சுவாமிஜி எந்த மாதிரியான உணவு உங்களுக்கு வேணும்.
I have got experience here in your country. I was invited in Batla here also by some churches and they wanted to give me some food.
எனக்கு இங்க அனுபவம் இருக்கு. இங்க பட்லர்லயும் சரி இங்க கூட இந்த தேவாலயத்துல என்ன அழைச்சிருந்தாங்க. அவங்க எனக்காக உணவு கொடுக்க விரும்பினாங்க.
So they asked me, Samiji, what you desire to eat? I told them I eat, I am strictly vegetarian. I shall accept fruits and meat, that's all.
அதனால சுவாமிஜி என்ன மாதிரியான உணவு நீங்க சாப்பிட விரும்புறீங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன் நான் வந்து கண்டிப்பா சைவம் தான் சாப்பிடுவேன், அதனால எனக்கு கொஞ்சம் பழமும் பாலும் கொடுங்க அப்படின்னு.
Similarly, if anyone invites somebody, it is natural that the guest is asked what sort of food stuff you would like.
அதே மாதிரி யார் ஒருத்தரும் வேற ஒருத்தங்களை அழைக்கிறாங்க அப்படின்னா இயற்கையாகவே அந்த விருந்தினர்களை கேட்கறது உண்டு என்ன மாதிரியான உணவு நீங்க விரும்புறீங்க.
Similarly, Krishna, if you want to offer something Krishna, you must know what sort of food stuff he wants.
அதே மாதிரி நீங்க கிருஷ்ணருக்கும் ஏதாவது அர்ப்பணிக்கணும்னு விரும்புனீங்கன்னா அப்போ என்ன மாதிரியான உணவு கிருஷ்ணர் விரும்புறாருன்றத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
How you know Krishna is not just in present in your front. How you know that Krishna wants this food stuff? Oh, that is stated in the Bhagavad Gita.
கிருஷ்ணர் இப்ப உங்க முன்னாடி இல்ல, எப்படி உங்களுக்கு கிருஷ்ணர் இந்த மாதிரியான உணவு தான் விரும்புறாருன்றது உங்களுக்கு தெரியும். அது பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு.
Just like you can understand what government expects from me, you can know from the law books, from the civil codes. Similarly, what Krishna wants, it is stated in the Bhagavad Gita.
அரசாங்கம் என்னிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்குதுன்றது அரசாங்கத்தோட சட்ட புத்தகத்திலிருந்து நான் தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்றத பகவத்கீதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
கிருஷ்ணர் சேத் பத்ரம் புஷ்பம் ஃபலம் தோயம் ஜோமி பக்தா பிரஜிச்சதி ததஹம் பக்தியா புரிதம் அஸ்னாமி புரிதாத்மன. Now, Krishna, the Supreme Lord, he is not hungry. He is not hungry that I shall supply him food stuff and therefore he will be maintained.
Krishna சொல்றார் பத்ரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனா. கிருஷ்ணர் முழுமத கடவுள், அவர் பட்டினியில் இல்லை, அவர் பட்டினியில் இருக்கார். ஸோ நான் உணவு கொடுத்தாதான் அவர் அதை வந்து சாப்பிட்டு உயிர் வாழ முடியும் அப்படி அல்ல.
It is not like that.
அந்த மாதிரி அல்ல.
But still Krishna says that patram pushpam phalam toyam jomi bhakta prichati. Any devotee, if he offers me patram means leaf, pushpam means flower, patram pushpam phalam means fruit, patram pushpam phalam toyam means milk or water. Generally it is meant water.
இருந்தாலும் கிருஷ்ணர் சொல்றார் பத்ரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. எந்த ஒரு பக்தர் எனக்கு அர்ப்பணித்தாலும், அதாவது பத்ரம் அப்படின்னா இலை, புஷ்பம்னா மலர்கள், ஃபலம் அப்படின்னா பழங்கு, தோயம் அப்படின்னா பால் அல்லது நீர், பொதுவா அது நீரை குறிக்குது, அதை நான் ஏற்றுக்கொள்றேன்.
To satisfy Krishna is not very difficult thing.
நீங்க பார்க்கலாம், கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது அவ்வளவு சிரமமானது அல்ல.
இன் தி புவரஸ்ட் மேன் இன் தி வேர்ல்ட் ஹி கேன் சாட்டிஸ்ஃபை கிருஷ்ணா பை தீஸ் ஃபோர் ஐட்டம்ஸ்.
உலகத்திலேயே மிக ஏழ்மையில இருக்கிறவங்க கூட இந்த நான்கு பொருள்களை வச்சு கிருஷ்ணரை திருப்திப்படுத்த முடியும்.
Anyone can secure from any part of the world.
யார் ஒருத்தராலும் உலகத்தினுடைய எந்த ஒரு பகுதியிலிருந்தும் இதை அடைய முடியும்.
It doesn't matter that because Krishna was, Krishna appeared in India, therefore he wanted Indian food. No.
கிருஷ்ணர் இந்தியாவில் தோன்றினார், அதனால அவருக்கு இந்தியன் உணவு தான் வேணும் அப்படின்றதெல்லாம் இல்லை.
The patram pushpam phalam tuyam, leaf and flower and fruit and water, oh, that is available in America, that is available in Czechoslovakia and Greenland, everywhere.
Patram pushpam phalam tuyam, இலை, மலர்கள், பழங்கள், நீர், இது அமெரிக்காவிலையும் கிடைக்குது, செக்கோஸ்லோவேக்காலையும் கிடைக்குது, கிரீன்லாண்ட்லயும் கிடைக்குது, எல்லா இடத்திலயுமே கிடைக்குது.
சோ திஸ் இஸ் தி யூனிவர்சல் ஃபார்ம் ஆஃப் சாட்டிஸ்ஃபைங் கிருஷ்ணா.
அதனால கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்கு இது உலகளாவிய ஒரு வழி.
எனிவன், இட் டசன்ட் மேட்டர் ஹவ் அ புவர் ஹீ He can satisfy.
ஒருத்தன் ஏழையோ பணக்காரனோ அது முக்கியமல்ல, அவனாலையும் கிருஷ்ணரை திருப்திப்படுத்த முடியும்.
You do not require, oh, Krishna, the Supreme Personality of Godhead, I have invited him. So I must arrange very nice food stuff.
Oh, கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், அவரை நான் அழைச்சிருக்கேன் அப்படின்னா நான் வந்து ரொம்ப அருமையான பதார்த்தங்கள் எல்லாம் செய்யணும், அது தேவையில்லை.
Of course, if you have got means, to supply very nice food stuff, you must.
உறுதியா உங்களால நல்ல உணவு பதார்த்தங்களை செய்து கொடுக்க முடியும் அப்படின்னா அப்ப நீங்க அதை செய்தாகணும்.
Otherwise he will be understood that you are miser.
அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு கஞ்சன்னு புரிந்து கொள்ளப்படும்.
If for your own eating you prepare very nice dessert.
நீங்க சாப்பிடறதுக்காக ரொம்ப நல்ல பதார்த்தங்கள் எல்லாம் தயார் செய்துட்டு.
And because Krishna says, I will be satisfied with leaf and fruit.
பழங்கள் மற்றும் இலையால நான் திருப்தி அடைவேன் கிருஷ்ணர் சொன்னதால.
So you supply Krishna all like, sir, you take leaf and fruit.
Krishna, நீங்க இலையும் பழமும் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்துட்டு.
And for me, I shall take this palatable dishes.
எனக்கு நல்ல சுவையான உணவு எல்லாம் நான் சாப்பிடுறேன்.
No, Krishna is very, intelligent also. He is more intelligent than.
அப்படி இல்ல, கிருஷ்ணர் உங்களை விட ரொம்ப அதிக புத்திசாலி.
Then you are cheating.
அப்ப நீங்க ஏமாத்துறீங்க.
It is for me, and the poorest man. If you are not mean.
இதெல்லாம் ஏழையா இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு தான். உங்ககிட்ட வசதி இருக்கு அப்படின்னா.
In India, there are many thousands of Krishna temples. All over India. Especially in Vrindavan.
இந்தியாவில் ஆயிரக்கணக்கான கிருஷ்ணர் கோயில்கள் இருக்கு, இந்தியா முழுக்க, குறிப்பா விருந்தாவனத்தில்.
I have several times told you that Vrindavan is a city only 50,000 people. Not even 100,000, 50,000 people is a small city.
பலமுறை நான் சொல்லியிருக்கேன், விருந்தாவன நகரம்ன்றது 50,000 மக்கள் தான் வசிக்கிறாங்க, 100,000 மக்கள் கூட கிடையாது, 50,000 மக்கள் மட்டுமே வசிக்கக்கூடிய ஒரு சின்ன நகரம்.
But there are 5,000 temples. 5,000 all Krishna temples.
ஆனா அங்க 5,000 கோயில்கள் இருக்கு, எல்லாமே கிருஷ்ணர் கோயில்.
Now each and every temple you will find how nice food, sir, according to the capacity of the temple owner. Very, costly food stuff are being offered.
ஒவ்வொரு கோயிலையும் நல்ல அருமையான பதார்த்தங்கள் அர்ப்பணிக்கிறத நீங்க பார்க்கலாம். கோயில் தலைவரோட வசதியை பொறுத்து ரொம்ப அருமையான பதார்த்தங்கள் எல்லாம் அர்ப்பணிக்கப்படுது, ரொம்ப விலை மதிப்பானது.
And those food stuff is distributed among the poor class.
மேலும் அந்த உணவு பதார்த்தங்கள் எல்லாத்தையும் ஏழை மக்கள் மத்தியில் விநியோகிக்கப்படும்.
And at the present moment, after the we have got Swaraj or independence, the government has interfered with this sort of service.
இப்போ தற்காலத்தில் நமக்கு இந்த சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் அரசாங்கம் இந்த மாதிரியான சேவையில எல்லாம் தலையிட ஆரம்பிச்சிருக்கு.
They say that this is waste of money. Why you are offering?
அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் பணத்தை வீணடிக்கிறது, எதுக்காக இதெல்லாம் நீங்க அர்ப்பணிக்கிறீங்க?
They are becoming atheists. But this is not waste of money.
அவர்கள் நாஸ்திகர்கள் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா இது பணத்தை வீணடிக்கிற விஷயம் கிடையாது.
At the cost of the rich man, the prasadam was being distributed to the poor class of man at a nominal cost.
ஒரு செல்வந்தருடைய செலவில் பிரசாதமானது ஏழை மக்களுக்கு ஏதோ பேரளவில் ஒரு விலைக்கு விநியோகிக்கப்படுது.
Now, poor man, they go to hotel, but if they take prasadam at in a temple, the far better quality foodstuff is supplied to him only at nominal cost.
ஒரு ஏழை ஹோட்டல்ல போய் சாப்பிட்றதுக்கு பதிலா கோயில்ல சாப்பிட்டான் அப்படின்னா மிக குறைந்த விலையில அவனுக்கு அது விநியோகிக்கப்படுது. அது ரொம்ப சிறந்த தரமான உணவாகவும் இருக்கு.
In the hotel, what will be charged? $1. He can have it in the temple for 10 cents.
ஹோட்டல்ல 10 ரூபாய்க்கு சாப்பிட்றதை இங்க 1 ரூபாய்க்கு அவனால சாப்பிட முடியும்.
This system was there.
இது சிறந்த புத்திசாலித்தனம் தான்.
In our childhood, when I was a boy of 8 or 10 years, sometimes I used to accompany my father.
என்னோட சின்ன வயசுல 8 வயசு 10 வயசு இருக்கும்போது சில சமயத்தில் என் அப்பாவோட சேர்ந்து போவேன்.
My father was a great devotee. He would take prasadam from the temple.
என்னுடைய அப்பா சிறந்த பக்தர் என்றதால அவர் கோயில் பிரசாதத்தை தான் சாப்பிடுவார்.
So I have got experience that we paid for 2 dishes, 4 annas. 4 annas means, according to modern exchange, it is 5 cents.
அதனால எனக்கு அனுபவம் இருக்கு. என்னன்னா, இப்போ 2 பதார்த்தங்களுக்கு 4 அணா கொடுக்குறீங்க அப்படின்னா 4 அணான்றது இப்போ இருக்கிற மதிப்புக்கு 5 சென்ட்.
5 சென்ட் அகார்டிங் டு யோர் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ. ஃபார் 5 சென்ட் வி ஆர் வெரி நைஸ் பிரசாதம் வி கேன் கெட் 2 பர்சன்ஸ் ஹூ ஆர் ஃபேட்.
உங்களோட பண மதிப்பின்படி 5 சென்ட் தான் அதோட மதிப்பு. 5 சென்ட்டுக்கு ரொம்ப அருமையான பிரசாதம் 2 நபர்கள் சாப்பிட முடிய அளவுக்கு கிடைக்கும்.
Still there is a place which is called Nathadwara. Nathadwara, if you pay there 2 annas, you will get for prasadam $2 more. So this system is going on still.
இன்னமும் கூட நாத்தத்வாரான ஒரு இடம் இருக்கு. அங்க நீங்க 2 அணா கொடுத்தீங்க அப்படின்னா $2 மதிப்புள்ள பிரசாதம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த முறை இன்னமும் நடந்துட்டு இருக்கு.
So, if one has got sufficient means, he should supply Krishna to his best capacity.
அதனால இப்போ ஒருத்தருக்கு போதுமான வசதி இருக்கு அப்படின்னா அவர் கிருஷ்ணருக்கு அவரால் சிறந்த வகையில் கொடுக்கப்படணும்.
But when Krishna wants that you give me, he says,
ஆனால் கிருஷ்ணர் விரும்புறார் நீ எனக்கு
கொடு.
இது ஒரு பொதுவான அறிவு.
பத்ரம் புஷ்பம் பலம் தூயம். Anyone, any poor man in any part of the country, they can supply Krishna and take the Krishna.
யார் ஒருத்தரும் எந்த ஏழையும் உலகத்தினுடைய எந்த பகுதியிலையும் அவங்களால கிருஷ்ணருக்கு இந்த பத்ரம் புஷ்பம் பலம் தோயத்தை அர்ப்பணிச்சு பிரசாதமா ஏற்றுக்கொள்ள முடியும்.
அதனால
அந்த பிரசாதத்தை நீங்க ஏற்றுக்கொள்றதால பாவியா இருக்கிறதுன்ற அந்த பொறுப்புல இருந்து விடுபட்டுறீங்க. அதுதான் கருத்து.
ஜிஜ்ஞாசிஷ்டசினோ சந்தோ முச்சந்தே சர்வ கிள்மிசை. If you take the remnants after offering Krishna, that food stuff makes you free from all kinds of sin.
அது நீங்க பகவத்கீதையில பார்க்கலாம். யக்ஞ சிஷ்டா சினசந்தோ முச்சந்தே சர்வ கல்பிஷாகி. நீங்கள் கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் செய்ததுக்கு அப்புறம் அந்த உணவு பதார்த்தங்களை ஏற்றுக்கொண்டீங்கன்னா எல்லா வகையான பாவங்கள்ல இருந்தும் நீங்க விடுபட்டுருவீங்க.
It doesn't matter what he is. He can prepare foodstuff either family-wise or just like I am here single.
அதனால யாரா இருந்தாலும் அவர் யாருன்றது முக்கியமல்ல. அவர் ஒரு குடும்பத்துக்காக உணவு தயாரிக்கலாம் அல்லது என்ன மாதிரி இங்க தனியாளா இருக்கலாம்.
I am cooking my food stuff and I am offering my Krishna and I am taking and as far as possible some of the remnants is distributed to the devotees.
இங்க என்னுடைய உணவு பதார்த்தங்களை நான் சமைக்கிறேன், அதை கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் செய்யறேன், நான் அதை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பக்தர்களுக்கும் மீதி இருக்கிறத விநியோகம்
செய்கிறேன்.
அதனால் இந்த வழிமுறையை எல்லாருமே செயல்படுத்தலாம். ஏன்னா நம்ம உடலை பராமரிக்க வேண்டியிருக்கு.
So if we do not take Krishna Prasad, then I become responsible for all kinds of things.
இப்போ நான் கிருஷ்ண பிரசாதம் சாப்பிடல அப்படின்னா அப்ப எல்லா வகையான பாவங்களுக்கும் நான் பொறுப்பேற்க வேண்டியிருக்கு. ஆனா நான் கிருஷ்ண பிரசாதம் சாப்பிட்டேன்னா அப்ப நான் பொறுப்பேற்க வேண்டியதில்லை.
ஏன்னா
கிருஷ்ணர் ஏற்றுக்கொள்றாரு.
Just like Arjuna is fighting, Arjuna is afraid of sinful acts by killing his kinsman and the grandfather.
அர்ஜுன சண்டை போடுற மாதிரி இப்போ அர்ஜுனன் வந்து தன்னுடைய உறவினர்கள் பாட்டனாரெல்லாம் கொள்றதால வரக்கூடிய பாவத்தை நினைச்சு
பயப்பட்டான்.
ஆனா நான் கிருஷ்ணர் பேர்ல தான் சண்டை போடுறேன்றதை அவன் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவன் சுதந்திரம்
ஆயிட்டான். If you simply don't try to increase your artificial demands for maintaining this body.
Veramane, inda udal paramarippukaga ungalaude seyarkeyana thevaigala adhigarikkadinga.
You have every right to live. And everyone has got right to live. Not only myself, even the ant has got the right to live.
Ungalku vaalradhukana urimai irukku. உண்மையிலே எல்லாருக்குமே வாழ்றதுக்கான உரிமை இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, ஒரு எறும்புக்கு கூட அதுக்கான வாழ்றதுக்கான உரிமையும் இருக்கு.
ஆனா
மனித சமுதாயத்துல இந்த பெயரளவிலான நாகரிகத்துல நம்ம மனித சமுதாயத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கிறோம், ஆனா மிருக சமுதாயத்துக்கு எந்த பாதுகாப்பும் கொடுக்கிறது கிடையாது.
ஏன்னா
கிருஷ்ண உணர்வு இல்லாததுனால
தான்.
எப்ப நம்ம கிருஷ்ண உணர்வுல இருக்கோமோ அப்ப ஒவ்வொரு உயிர்வாளிகளுக்குமே இயற்கையாவே நம்மால அதை உணர முடியும். ஏன்னா நமக்கு தெரியும்,
because in the Bhagavad Gita it is stated, mamai vaams jeeva loke jeeva bhuta sanatana, all these living entities, they are all my fragments, they are parts and parcels of Krishna.
ஏன்னா பகவத் கீதையில சொல்லப்பட்டிருக்கு, மமை வாம்சோ ஜீவ லோகே ஜீவ பூத சனாதன, எல்லா உயிர்வாளிகளும் என்னுடைய அம்சங்கள், அவைகள் அவர்கள் எல்லாருமே கிருஷ்ணருடைய அம்சங்கள்.
Under circumstances, some of them have become lower animals, some of them have become big men, some of them become as demigods, some of them become small germs, it doesn't matter, but they're all parts and parcels of Krishna.
சூழ்நிலைக்கேற்றவாறு சில பேர் தாழ்ந்த மிருகங்களாகிறாங்க, சில பேர் பெரிய மனிதர்களாகிறாங்க, சில பேர் உயர்ந்த தேவர்களாகிறாங்க, சில பேர் சின்ன கிருமிகளாகிறாங்க. அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அவர்கள் எல்லாருமே கிருஷ்ணருடைய அம்சம்.
So a person who is under Krishna consciousness, he cannot make any injustice to any living entity. That is Krishna consciousness.
அதனால இந்த கிருஷ்ண உணர்வு கீழே செயல்படக்கூடிய ஒரு நபர் எந்த உயிர்வாளிகளுக்கும் எந்த அநீதியையும் விளைக்க முடியாது. அதுதான் கிருஷ்ண உணர்வு.
Therefore, one who has dedicated his life for acting on account of Krishna, under Krishna consciousness.
அதனால தான் கிருஷ்ணருக்காக செயல்பட்டு கிருஷ்ண உணர்வுல செயல்படுறது அப்படின்றதுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கக்கூடிய ஒருத்தர்
நிராசி ஜத சித்தாத்மா, he has no other hope except save and extend to satisfy Krishna.
நிராசிர் எத சித்தாத்மா, அவனுக்கு காப்பாற்றி கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது தவிர வேற நம்பிக்கை கிடையாது.
நிராசி ஜத சித்தாத்மா தத்த சர்வ பரிகிரக, he doesn't like to exploit the resources of the material nature.
ஜட இயற்கையினுடைய வளங்களை சுரண்டி பிழைக்கிறதுக்கு அவன் விரும்புறதில்லை.
Whatever is obtained and easily a gift of nature, he accepts and he maintains his body and soul together and for Krishna's satisfaction, and he eats everything which is offered to Krishna.
இயற்கையோட வரத்தால எளிதா அடையக்கூடிய எதுவா இருந்தாலும் அதை அவன் ஏற்றுக்கொண்டு அவனுடைய உடலையும் ஆத்மாவையும் ஒன்றா வைத்துக் கொள்றதுக்காக, கிருஷ்ணருடைய திருப்திக்காக அவன் அனைத்தையும் கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்து அதை
ஏற்றுக்கொள்றான்.
பிறகு அவன் எல்லா வகையான பாவ விளைவுகள் இருந்தும் விடுபட்டவனா இருக்கான். ஆனா அடுத்த ஸ்லோகத்துல இன்னும் அழகா அது விளக்கப்பட்டிருக்கு.
ஜதிச்சா லாப சந்துஷ்டா தந்தாதீத விமர்சர சமா சித்தியாவ சித்தௌ ச கிருத்யாபி ந நிபந்ததே. ப்ராசஸ் ஆஃப் லைஃப் டிஸ்கிரைப் ஜதிச்சா லாப சந்துஷ்டா,
வாழ்க்கைக்கான வழிமுறை என்னன்றது இங்க விளக்கப்பட்டிருக்கு. எதிரிச்சா லாப சந்துஷ்டா,
ஒன் சுட் பி சாட்டிஸ்ஃபைட் வித் திங்ஸ் விச் கம்ஸ் வெரி ஈஸிலி.
எது சுலபமா கிடைக்குதோ அதை வைத்து ஒருவன் திருப்தி அடைந்து கொள்ளணும்.
வி சுட் நாட் ட்ரை ஃபார் எனிதிங் டூ மச் டு ஆப்டெயின் இட். நோ,
எதை அடைறதுக்காகவும் நம்ம மிக அதிகமான முயற்சியை எடுக்கக்கூடாது, அது கூடாது.
We shall be satisfied whatever comes automatically or by the will of Krishna, we may be satisfied in that.
நம்ம திருப்தி அடையணும். எதெல்லாம் தானா அல்லது கிருஷ்ணனுடைய விருப்பத்தின் பேர்ல வருதோ அத வச்சு நம்ம திருப்தி அடைஞ்சிடணும்.
ஜதிச்சாலா, for gaining something we should not be too much endeavor.
எதையாவது சம்பாதிக்கணும்ன்றதுக்காக அதிகமான முயற்சிகளை நம்ம எடுக்கூடாது.
Then I shall be deviated from Krishna consciousness.
ஏன்னா நான் கிருஷ்ண உணர்வுல இருந்து திசை மாறி போயிடுவேன்.
There are six formulas which can deviate us from Krishna consciousness, and there are six formulas which can encourage us, which can enhance, advance us in Krishna consciousness.
நம்மை கிருஷ்ண உணர்வுல இருந்து விலகி கொண்டு போறதுக்கான ஆறு சூத்திரங்கள் இருக்கு. அதே மாதிரி நம்மளை ஊக்குவிச்சு அதை இன்னும் சிறப்பாக்கி கிருஷ்ண உணர்வை வளர்க்கறதுக்காக ஆறு சூத்திரங்கள் இருக்கு.
And what are they?
அவைகள்லாம் எது?
Now, first of all, let me say what are against principle against Krishna consciousness, against the principle of Krishna consciousness. What are they?
முதல்ல கிருஷ்ண உணர்வு கொள்கைகளுக்கு எதிரானவைகள் என்ன அப்படின்றத நான் சொல்றேன். அவைகள் என்ன?
பிரத்யாஹார பிரயாசஸ்ச பிரஜல்ப நியமாக்ரஹ லௌலம் ஜனசங்கஸ்ச தரபி பக்தி பிரணஷ்யதி. தரபி பக்தி பிரணஷ்யதி. பிரணஷ்யதி மீன்ஸ் இஸ் லாஸ்ட். கிருஷ்ண கான்சியஸ்னஸ் இஸ் லாஸ்ட்.
வினஷ்யதி அப்படின்னா இழந்து போன, கிருஷ்ண உணர்வு இழந்து போயிடுச்சு.
How? By these six processes. What are these six processes?
எப்படி? இந்த ஆறு வழிமுறைகளால. அந்த ஆறு வழிமுறைகள் என்ன?
பிரத்யாஹாரம். பிரத்யாஹாரம் means to eat more than what you require. And பிரத்யாஹாரம் means to accumulate wealth more than what you require.
அத்தியாகார அத்தியாகார அப்படின்னா உன்னுடைய தேவைக்கு அதிகமாக சாப்பிட்றது. மேலும் அத்தியாகார அப்படின்னா உன்னுடைய தேவைக்கு அதிகமான சொத்தை சேர்த்து வைக்கிறது.
The whole trouble of the world is that nobody is satisfied.
உலகத்தோட மொத்த தொந்தரவுமே என்னன்னா யாருமே திருப்தி அடையல.
If he is a poor man, if he thinks, oh, my income is $100. If I get $400 per month, then I will be very happy.
ஒரு ஏழை என்ன நினைக்கிறான்னா, ஓ என்னுடைய வருமானம் $100 தான் மாசத்துக்கு கிடைக்குது, $400 ஒரு மாசத்துக்கு கிடைச்சதுன்னா நான் சந்தோஷமா இருப்பேன்.
But when he gets $400, he expects, oh, if I get $1,000, then I shall be happy.
இப்ப அவனுக்கு $400 கிடைக்குதுன்னு வைங்க, அதுக்கப்புறம் அவன் என்ன யோசிப்பான், மாசத்துக்கு $1,000 கிடைச்சதுன்னா அப்ப நான் சந்தோஷமா
இருப்பேன்.
இப்படிதான் இப்ப நடந்துட்டு இருக்கு, யாருமே திருப்தி அடையல. ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எதிரிச்சா லாப சந்துஷ்டா, நம்ம கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைய அடைய அது தானாகவே வரும். பிறகு அனுபவிக்கிறதுக்கான அதிகம் செல்வத்தை சேர்க்கறதுக்கான அந்த தேவையெல்லாம் அழிஞ்சு போயிடும். அதுதான் கிருஷ்ண உணர்வுக்கான அறிகுறிகள்.
ஜத்ரிச்சா லாப சந்துஷ்டா.
நம்மளுடைய தேவைக்கு அதிகமா சேர்த்து வைக்கிறது.
ஏன்னா
நம்ம இந்த உடலையும் ஆத்மாவையும் ஒன்னா வைத்திருக்கணும் அப்படின்னா, அதுக்காக நம்ம ஏதாவது சம்பாதிக்கணும் சேர்க்கணும், அதாவது இந்த உடலை ஆரோக்கியமா வைத்துக் கொள்றதுக்காக.
That is all right. But we should not try unnecessarily for accumulating more.
அது சரி, ஆனா நம்ம தேவையில்லாம அதிகமா சேர்க்க வைக்கிறதுக்கு முயற்சிக்க கூடாது.
Suppose if I am satisfied by some grains and vegetables and fruits and milk, if my health is properly kept, why should I eat more than that? Simply for satisfying the palate, my tongue. Oh, no, we should not do that.
கொஞ்சம் தானியங்கள், காய்கறிகள் மற்றும் பழங்கள் மற்றும் பால் இவைகளால் நான் திருப்தி அடைகிறேன், என்னுடைய ஆரோக்கியம் முறையாக இருக்கு அப்படின்னா, அப்ப ஏன் நான் வந்து இன்னும் நாக்கோட திருப்திக்காக அதிகமான பதார்த்தங்களை சாப்பிட்டு அதை திருப்திப்படுத்தணும்னு முயற்சிக்கணும்? கூடாது, அதை நம்ம செய்யக்கூடாது. அத்தியாகாரன்றது என்ன தேவையோ அதை விட அதிகமாக ஏற்றுக்கொள்றதுன்றது கிருஷ்ண உணர்வுக்கு எதிரானது.
அண்ட் பிரயாசம். பிரயாசம் மீன்ஸ் வி ஹேவ் டு அக்வயர் சம்திங். But if it requires a heavy work, heavy, I am saying, endeavor, we should avoid it.
அடுத்து பிரயாச. பிரயாச அப்படின்னா நம்ம எதையாவது அடையும் போது அதுக்கு மிக கடினமான வேலை இருக்கு, அதிகமான முயற்சி எடுக்கணும் அப்படின்னா அதை நம்ம தவிர்க்கணும். அடுத்து பிரஜால்பா. பிரஜால்பான்றது ஒண்ணும் இல்லாததுக்கு அபத்தத்தை பேசிட்டு இருக்கிறது.
People are accustomed to talk so many things unnecessarily. Just in club, among friends circle, which has no benefit either spiritually or materially.
மக்கள் நிறைய தேவையில்லாத விஷயங்களை பேசுறதுல பழகிட்டாங்க. உதாரணத்துக்கு கிளப்ல நண்பர்கள் மத்தியில எந்த பலனுமே இருக்காது. ஆன்மீகமாவும் சரி பௌதிகமாவும் சரி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அதனால அந்த மாதிரி பேச்செல்லாம் தவிர்க்கணும். அத்தியாகார பிரயாச பிரஜால்போ நியமாகிரக. நியமாகிரக அப்படின்னா கட்டுப்பாட்டு விதிமுறைகளை பின்பற்றி இருக்கிறது.
சப்போஸ் இன் யோர் ஃபேஸ் ஆர் இன் மை ஃபேஸ் there are certain rules and regulations to be observed.
உங்களுடைய நம்பிக்கையிலோ அல்லது என்னுடைய நம்பிக்கையிலோ குறிப்பிட்ட வகையான விதிமுறைகளை நம்ம கடைபிடிக்க வேண்டியிருக்கு.
But if I go to some other place where the rules and regulation cannot be strictly observed, and if I want to observe such rules and regulation, then my main business is suffering.
ஆனா இப்ப நான் வேறொரு இடத்துக்கு போறேன், அங்க என்னுடைய இந்த விதிமுறைகளை கடைபிடிக்கிறதெல்லாம் கண்டிப்பா முடியாதுன்னும் போது, அங்க இந்த விதிமுறைகளை கடைபிடிக்கும் போது என்னுடைய முக்கியமான செயல்கள்லாம் கெட்டு போகுது
அப்படின்னா,
அந்த சமயத்துல நம்ம இந்த விதிமுறைகளை பார்க்க கூடாது. நம்முடைய முக்கிய வேலை என்னவோ அதை தான் கவனிக்கணும்.
There are many rules and regulations in India which is different from your rules and regulations.
உதாரணத்துக்கு நான் இந்தியாவை சார்ந்த ஒரு சன்னியாசி, நான் உங்களுடைய நாட்டுக்கு இங்க வந்திருக்கேன். இப்போ அங்க வந்து இந்தியாவில நிறைய விதிமுறைகள் இருக்கு, அது உங்களுடைய நாட்டு விதிமுறைகள்ல இருந்து வேறுபட்டதா இருக்கு.
But if I stick to rules and regulations of India and conception, then it is impossible to remain here.
ana adana pinbatrana appadina indiya karathin padi anda vidhimuraigala na kadaipidichaganu nu irundanna appa inge valradendra sathyamilladaidum.
So I have to propagate this mission, Krishna consciousness. So I am not so much attached to the rules and regulation, but I am attached to the preaching work.
அதனால இந்த கிருஷ்ண உணர்வு இயக்கம் என்ற இந்த இயக்கத்தை பிரச்சாரம் செய்யணும்னா, அதனால நான் என்னுடைய இந்த விதிமுறைகளில் வந்து அதிகம் பற்று இல்லாம நான் பிரச்சார வேலையில அதிகம் பற்றோடு
இருக்கேன்.
அதனாலதான் இந்த நான்காவதான நியமாகிரகம் வந்து கிருஷ்ண உணர்வுக்கு எதிரானது.
And niyama agraha also. And when you are in convenient position, if you do not observe the rules and regulations, that is also against Krishna consciousness.
அதே மாதிரி நியம அக்ரகா, அதாவது இந்த விதிமுறைகளை எதையுமே பின்பற்றாம ரொம்பவும் நம்ம விட்டு கொடுத்து போனோம்னா அப்ப அதுவும் கிருஷ்ண உணர்வுக்கு எதிரானது.
அத்தியார பிரயாசஸ்த பிரஜல்ப நியமாகிரகா lolam. Lolam means greediness. That is against Krishna consciousness.
மேலும் லௌல்யம். லௌல்யம் அப்படின்னா பேராசை, அதுவும் கிருஷ்ண உணர்வுக்கு எதிரானது.
ஜனசங்கஷ்டம். ஜனசங்கஷ்டம் means to associate with persons who are not interested in Krishna consciousness.
அடுத்து ஜனசங்கஷ்ட. ஜனசங்கா அப்படின்னா யாருக்கு கிருஷ்ண உணர்வுல விருப்பம் இல்லையோ அவர்களோட சங்கம் எடுத்துக்கொள்றது, அதை நம்ம தவிர்க்கணும். கிருஷ்ண உணர்வுல விருப்பம் இல்லாத நபர்களோட சங்கத்தை நம்ம தவிர்க்கணும்.
if we make more association with persons who are not interested in Krishna consciousness, then it will go against me.
கிருஷ்ண உணர்வில் ஆர்வம் இல்லாத நபர்கள்ட்ட நம்ம மேலும் அதிகமாக சங்கம் எடுத்துக்கொண்டோம்னா பிறகு அது எனக்கு எதிராகவே செயல்படும்.
So these are six against rules. Similarly, there are six favorable rules.
அதனால இவைகள்லாம் கிருஷ்ண உணர்வுக்கு எதிரான விதிமுறைகள், அதே மாதிரி கிருஷ்ண உணர்வுக்கு அனுகூலமான விதிமுறைகள் இருக்கு. எது அவைகள்லாம்?
உத்சாஹாத், தைர்யாத், நிச்சயாத், தத்தத் தர்ம பிரவர்த்தனாத், சதோ வித்தே, சாது சங்கே, சரதி பக்தி பிரசித்ததி. பிரசித்ததி மீன்ஸ் இட் ஃப்ளாரிஷஸ். தி காஸ் இஸ் அட்வான்ஸ். ஹவ்? உத்சாஹாத்.
பிரசித்ததி அப்படின்னா செழுமை அடையிறது, அதாவது முன்னேற்றத்துக்கான காரணம். எப்படி? உத்சாஹாத்.
We should be very much enthusiastic. Oh, Krishna consciousness is so nice. We have heard about Krishna consciousness, so nice things.
நம்ம மிகவும் உற்சாகத்தோடு இருக்கணும். இந்த கிருஷ்ண உணர்வு ரொம்ப அருமையான விஷயம், இந்த கிருஷ்ண உணர்வு ரொம்ப அருமையான விஷயம்ன்றதை பற்றி நம்ம கேட்டிருக்கோம்.
It is so beneficial for successful human mission. So I must have it. I must execute this Krishna consciousness.
மனிதனுடைய நோக்கத்துக்கு இந்த கிருஷ்ண உணர்வு மிக பலனளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால எனக்கு இப்ப அது கிடைச்சிருக்கு, நான் இந்த கிருஷ்ண உணர்வை செயல்படுத்தி ஆகணும்.
This is called usaha. To become energetic. Not lethargic, but energetic.
இதுக்கு பேரு உற்சாகம். நம்ம ரொம்ப ஊக்கத்தோட இருக்கணும், சோம்பலா இல்லாம உற்சாகமா இருக்கணும். உற்சாக தைரியாத். தைரியாத் அப்படின்னா பொறுமையோடு.
சப்போஸ் ஐ ஹவ் பிகன் இமிடியேட்லி, சோ இஃப் தேர் ஆர் சோ மெனி இம்பெடிமென்ட்ஸ், ஐ அம் நாட் இமிடியேட்லி சக்சஸ்ஃபுல். ஓ, தட் டஸ் மேட்டர்.
இப்போ உடனடியாக நான் தொடங்கிட்டேன்னு வைங்க, பல்வேறு தடைகள்னால நான் உடனடியாக வெற்றி அடையல, ஆனால் அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது.
ஐ மஸ்ட் பீ பேஷண்ட்.
நான் பொறுமையோடு இருக்கணும்.
உத்சாஹ, தைர்யா, நிச்சயா. நிச்சயா மீன்ஸ் வித் கான்ஃபிடன்ஸ்.
நிச்சயாத் அப்படின்னா நம்பிக்கையோடு இருக்கிறது.
கான்ஃபிடன்ஸ். பிகாஸ் கிருஷ்ணா சேஸ் திஸ் இஸ் திஸ், சோ ஐ மஸ்ட் ஹேவ் கான்ஃபிடன்ஸ்.
ஏன்னா இதை கிருஷ்ணர் சொல்லியிருக்கார், அதனால நான் நம்பிக்கையோடு இருக்கணும்.
கிருஷ்ணா சேஸ் லைக் திஸ், சோ இட் இஸ் ஷியோர் டு பி சக்சஸ்.
கிருஷ்ணர் இப்படி சொல்லியிருக்கார், அதனால இது உறுதியா வெற்றி அடையும்.
I must have that confidence.
எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும்.
துஷா, தைர்யா, நிச்சயா, and தத்தத் தர்ம பிரவர்த்தனா, and you have to do, you have to act accordingly as Krishna says.
மேலும் கிருஷ்ணர் சொல்றத செய்யணும், கிருஷ்ணர் சொல்ற மாதிரி நடந்து கொள்ளணும், செயல்படணும்.
If you do not act, தத்தத் தர்ம பிரவர்த்தனா, சது வித்தி, அண்ட் யோர் ப்ரொஃபஷன் சுட் பி வெரி ஆனஸ்ட். சது வித்,
அதனால தத்த கர்ம பிரவர்த்தனா சதோ விருத்தே, அதாவது உங்களுடைய கடமையானது ரொம்ப நேர்மையானதா இருக்கணும். சதோ விருத்தே,
அண்ட் சாது சங்கே, அண்ட் யூ சுட் அசோசியேட், ஜஸ்ட் லைக் தி அகெய்ன்ஸ் ரூல் இஸ் டு அசோசியேட் வித் பர்சன் ஹூ ஆர் நாட் கிருஷ்ண கான்சியஸ். சிமிலர்லி சாது சங்கே.
அடுத்த சாது சங்கை. சாது சங்கை அப்படின்றது சங்கம் எடுத்துக்கொள்ளணும். எதிரான கொள்கைகளில் கிருஷ்ண உணர்வு இல்லாத நபர்களோட சங்கம் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இங்க கிருஷ்ண உணர்வுல இருக்கக்கூடிய நபர்களோட சாது சங்கம் எடுத்துக்கணும்.
சாது சங்கம் மீன்ஸ், சாது மீன்ஸ் ஹூ ஆர் கல்ச்சர் கிருஷ்ண.
சாது சங்கம், சாது அப்படின்னா யாரெல்லாம் இந்த கிருஷ்ண உணர்வை வளர்க்கிறார்களோ அவர்கள், அவர்கள் தான் சாது.
இல் ஃபைன் இந்த பகவத் கீதா அபிச்சே சுதுராச்சார பஜதி மாம் அனன்யா சாது தேவ சமந்தப்ப அபௌட் சாது ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் செவரல் டைம்ஸ்.
நீங்க பகவத் கீதையில பார்க்கலாம், அபிச்சே சுதுராச்சாரோ பஜதே மாம் அனன்யா சாது ரேவ சமந்தவ்ய. சாது பற்றி பலமுறை நான் விளக்கியிருக்கேன்.
சாது சாங்கம் we have to make association with persons who are spiritually interested and who are trying to culture Krishna consciousness, that association.
அதனால் சாது சங்கம் அப்படின்னா ஆன்மீகமாக ஆர்வம் இருக்கக்கூடிய கிருஷ்ண உணர்வை வளர்க்கறதுக்கு முயற்சிக்கக்கூடிய அந்த நபர்களோட சங்கத்தை நம்ம ஏற்படுத்திக் கொள்ளணும். அதுதான் சாது சங்கம்.
So these six things will elevate me to the path of Krishna consciousness.
இந்த ஆறு விஷயங்களும் கிருஷ்ண உணர்வு பாதையில நம்மளை உயர்த்தக்கூடியவைகள்.
And the other six formulas, they will go against me.
மற்ற ஆறு சூத்திரங்களானது எனக்கு எதிராக செயல்படக்கூடியது.
ஜத்ரிச்சாலாவ சந்துஷ்டம் மீன்ஸ் தட் மை பிரின்சிபல் சுட் பி ஹவு டு எக்ஸல், ஹவு டு பிகம் சக்சஸ்ஃபுல் இன் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் இன் திஸ் லைஃப்.
அதனால எதிரிச்சா லாப சந்துஷ்டா அப்படின்னா என்னுடைய கொள்கை எப்படி இந்த கிருஷ்ண உணர்வை வளர்த்துக் கொள்றதுன்றதா இருக்கணும்.
And so far other things are required for maintaining my body, I shall be satisfied whatever easily comes by the will of the Supreme Lord.
மற்ற விஷயங்களை பொறுத்தவரை என்னுடைய உடலை பராமரிக்கிறதுக்காக முழுமுதற் கடவுளுடைய விருப்பத்தினால எதையெல்லாம் சுலபமா கிடைக்குதோ அதை ஏற்றுக்கொண்டு நான் திருப்தி அடையணும்.
I should accept. I should not make much endeavor for artificial fulfillment of our desires and senses.
நம்முடைய செயற்கையான தேவைகளை அந்த ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்றதுக்கான அதிகமான முயற்சியை நான் எடுக்கக்கூடாது. தன்வாதிதா அப்படின்னா உலகாயுதமான விஷயங்களை தவிர்க்கணும்.
பிகாஸ் திஸ் வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் எஸ்பெஷலி திஸ் ஏஜ் பீப்புள் ஆர் சீக்கிங் ஹவ் டு கோட் யூ சீ. So we have to avoid porn, you say.
ஏன் நான் இந்த உலகம் குறிப்பா இந்த யுகத்துல மக்கள் நிறைய சச்சரவுல ஈடுபடுறாங்க. அதனால நாம அந்த சண்டை சச்சரவுகளை தவிர்க்கணும்.
தந்தாசிதா விமர்சனம் and we should not be angry.
மேலும் நம்ம பொறாமையோட இருக்க கூடாது.
Sometimes we are faced with persons who are envious to us, but we should not be angry.
சில சமயத்துல நம்மீது பொறாமையோடு இருக்கக்கூடிய நபர்களை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு. ஆனா நம்ம பொறாமையோடு இருக்கக்கூடாது. சிறந்த உதாரணம்னா இயேசு கிறிஸ்து. அவருடைய எதிரிகள் அவரை சிலுவையில் அறிஞ்சாங்க, இயேசு கிறிஸ்து மேல பொறாமையோடு இருந்தாங்க.
Was not envious to them.
ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்கள் மீது பொறாமையோடு இல்லை.
When he was being crucified, he prayed God, Oh Lord, they do not know what they are doing. Please excuse them. That's it.
அவரை சிலுவையில் அறையப்பட்ட போது அவர் பகவானிடத்தில் வேண்டிக்கிறார், இறைவனே இந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்றது அவங்களுக்கு தெரியல, தயவு செய்து அவர்களை மன்னித்தருளுங்கள். பாருங்க.
How much I mean say, noble he was. Vimasa, he was not envious to anyone, even to his enemy.
அவர் எந்த அளவுக்கு உன்னதமானவரா இருந்திருக்கார் பாருங்க. அவர் யார் மீதும் பொறாமையோட இல்ல, அவருடைய எதிரிகள்கிட்ட கூட பொறாமையா இல்ல.
The Krishna consciousness teaches that they are not envious even to the enemy.
அதனால இந்த கிருஷ்ண உணர்வு நமக்கு போதிக்கிறது என்னன்னா, அந்த கிருஷ்ண உணர்வுல இருப்பவர்கள் எதிரிகளோட கூட பொறாமையோட இல்லாதவங்க. சமா அப்படின்னா எல்லோருக்கும் சமமா இருக்கிறது.
சித்தா சித்தௌ அசித்தௌ. நவ சப்போஸ் தட் வி டு நாட் எக்ஸ்பெக்ட் இன் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் இட் டஸ் நாட் மேட்டர். ஜஸ்ட் லைக் அர்ஜுன் வாஸ் ஃபைட்டிங் இன் கிருஷ்ண கான்சியஸ்னஸ்.
இந்த கிருஷ்ண உணர்வுல அது முக்கியம் அல்ல. அர்ஜுன கிருஷ்ண உணர்வுல சண்டை போட்டுட்டு இருந்தான்.
பட் ஹிஸ் ஓன்லி பிலவெட் சன் ஐ மீன் டு சே அபிமன்யு ஹி வாஸ் கில்ட்.
ஆனா அவனுக்கு மிக பிரியமான ஒரே மகன் அபிமன்யு கொல்லப்பட்டான்.
ஹி வாஸ் கில்ட் பட் பிகாஸ் ஹி ஹட் ஃபைட்டிங்.
அவன் கொல்லப்பட்டான், ஏன்னா அவன் சண்டையிட்டு இருந்தான்.
தேர் மே பி some of my party men, they must be killed.
Kandipa avana yaravadhu oru padai sarndhavarga kondrukanum.
I cannot expect in fighting that I shall be simply victorious and the other party will be killed. No.
சண்டையில நான் மட்டும்தான் வெற்றி பெறுவேன், மற்றவர்கள் எல்லாம் தோல்வியிலேயே இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்க முடியாது. அது நியாயம் இல்லை.
That was a great shock to Krishna Arjuna. He was the only son and he was 16 years old and he had a young wife.
அது அர்ஜுனனுக்கு பெரிய வலியை கொடுத்தது. ஏன்னா அவன் ஒரே மகன், அவனுக்கு 16 வயசு, அவனுக்கு இள மனைவி இருந்தாங்க.
And so just see, but he was saving him at the death of his only son.
ஆனாலும் ஒரே மகனுடைய மரண சமயத்திலும் கூட அவன் உறுதியோட இருந்தான்.
சித்தா சித்தோ சக்கிரத்யாபி நிபத்தே. In this way, if we make progress, Krishna consciousness, then we are free from any reaction of demon.
அதனால இவ்விதத்தில் இந்த கிருஷ்ண உணர்வில் நம்ம முன்னேற்றம் அடைவோம். அப்போ நம்ம எல்லா விதமான பாவ விளைவுகள் இருந்தும் விடுபட்டவர்களாக இருப்போம். இதுதான் மொத்த கருத்தும்.